நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தர் ஆனந்தர் கூடல் சுந்தர் ஆனந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசந்தரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன் வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்ப போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதியேந்தனர் என்மை காக்கவே சமாதியேந்தனர் எம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் முயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் பழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை அறிவை கூட்டும் சத்சங்கமாகவோ அல்லது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்த்து அதன் மூலம் அறிவு திறனை பெருக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த நாளில் இன்று 3 கேள்விகள் வந்திருக்கின்றன. அதைவிட நேற்று மீதியாக விட்ட சில கோடிட்ட பக்கங்களுக்கும் கருத்து பார்க்க இருக்கின்றோம். பாபாஜியின் தெய்வீக குரலில் முடிந்தவற்றை பார்ப்போம். இந்த 3 கேள்விகள் ஒரு அன்பரிடமிருந்து 2 கேள்விகளும் ஒரு சிறுமியிடமிருந்து 1 கேள்வியும் வந்திருக்கின்றன. இவற்றை என்னென்று பார்த்து விடுவோம். எழுதி கொண்டு வந்தேன். முதலாவது அன்பர் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பியிருக்கின்றார். ஐயா, இறைப்பணி நிற்றல் ஏகனாகி நிற்றல் இந்த இரண்டும் ஒன்றா? இதற்குரிய இல்லை என்றால் இதற்குரிய வித்தியாசம் என்ன என்பதை விளங்கப்படுத்துவீர்களா என்பது முதலாவது கேள்வி. அவருடைய அடுத்த கேள்வி, பதிஞானமாகிய முத்தி நிலையின் பெண் ஆன்மாவும் இறைவனும் ஒன்றாகின்றது என்று சொல்லப்படுகின்றது, அதன் விரிவாக்கம் தேவை சொல்லுவீர்களா? இது 2 கேள்வி. அந்த என்பர் அனுப்பின கேள்வி, அதற்கு முதல் விடை காண்போம். முதலாவதாக, இறைப்பணி நிற்றல் ஏகனாகி நிற்றல் என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். இறைப்பணி நிற்றல் என்றால் இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான், நாங்கள் ஒன்றுமே இல்லை எவருமே இல்லை என்று அதை உணர்ந்து நிற்றல் இறைப்பணி நிற்றல். இந்த இறைப்பணி நிற்றலால் எங்களுக்கு என்ன? அதான் அது இறைப்பணி நிற்றலுக்குரிய விடயம். இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான் என்று நாங்கள் உணர்ந்து நிற்க வேண்டும். கேட்டு நிற்பது மாத்திரமல்ல, கேட்டு தெளிந்து உணர்ந்து நிற்க வேண்டும். ஆனால் இந்த இறைப்பணி நிற்பது எங்களுக்கு கிடைக்கும் விடயம் என்ன எங்களுடைய ஆன்மாவுக்கு என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார் என்றால், எங்களுக்கு இருக்கும் மும்மலங்களில் 2 மல நீக்கங்கள் நடைபெறுகின்றன. அது மாயா மலம், கண்ம மலம். ஆகவே இந்த இறைப்பணி முற்றாக நிற்போமாக இருந்தால் சிறிது சிறிதாக எங்களுடைய மாயா மலம் முற்றிலுமாக நீங்கும், கண்ம மலன் நீங்கும், இரண்டு மலங்களும் நீங்கி முடிவுக்கு வரக்கூடிய நிலைதான் இறை பணி நிற்றல், முழுமையாக நிற்றலின் பொருள். அதற்கு எத்தனை பிறப்புகள், எத்தனை பிறப்பு அந்த நிலையில் நாங்கள் நிற்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய வினைக்கணக்கு. அதாவது வினைகளும் அகலுகின்றன, வினையை அனுபவிக்க வரும்போது இறைவனால் எங்களுக்கு தரப்பட்ட மாயையும் இல்லாமல் போகின்றன. இதுதான் இறைபணி நிற்றலும் அதற்கான பயணம். ஏகனாகி நிற்றல் அதற்கு மேலான ஒரு நிலை. ஏகனாகி நிற்றல் என்பதன் பொருள் நாங்கள் இறைவனுடன் ஒன்றி நிற்றல் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்ற ஒன்றி நிற்றல் மிகவும் கவனிக்க வேண்டிய விடயம். அதன் மூலம் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்றால் ஆணவ மல நீக்கம் கிடைக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு ஏகனாகி நிற்றலும் இறைபணியும் ஒன்றா என்றால் அதற்குரிய பதில் இல்லை, இரண்டும் வேறு. ஆனால் இரண்டும் இறை சார்ந்தது. ஆனால் இந்த இரண்டையும் ஒன்றென்று சொல்லலாம். எதை வைத்தென்றால் மும்மல நீக்கம். மூன்று மலங்களை நீக்குவதற்கு இந்த இரண்டு விடயங்களும் பாவிக்கப்படுவதால் ஒன்று என்று சொல்லலாம், மல நீக்கத்துக்குரியது. ஆனால் இரண்டும் வெவ்வேறு விடயங்கள். ஆகவே நாங்கள் இந்த வழி நீக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, இறைபணி அதை தொடர்ந்து ஏகனாகி நிற்க வேண்டும் என்று. இதைத்தான் சைவ சித்தாந்தம் அவருடைய இரண்டாவது கேள்விக்கு அதை கொண்டு போவோம். அவருடைய இரண்டாவது கேள்வி, பதிஞானத்திலும் அல்லது முத்தியில் ஆன்மாவும் இறைவனும் ஒன்றாகின்றது என்று சொல்லப்படுகின்றது, அதனுடைய விரிவாக்கம். இதை சிறிது சிந்திப்போம், பேராசிரியர் என்ன சொல்லித்தந்தார் என்பதை. பதிஞானம் எங்களுக்கு இறுதி நிலையில் இறைவனால் கொடுக்கப்படுவது, நாங்களாக எடுத்துவிட முடியாது. அதற்கு நாங்கள் இந்த மூன்று மலநீக்கங்களும் பெற்ற நிலையாக இருக்க வேண்டும். அது கூட பெற்று விட்டோமே என்று நாங்கள் அதை எடுத்துவிட முடியாது, இறைவனால் கொடுக்கப்படும். அதற்கு நாங்கள் திருவருட்சக்தியால் அந்த நிலையில் இறைவன் பாதத்தில் நிறுத்தப்படுவோம், இறைவனாக வந்து எங்களுக்கு அதை தருவான் என்பது சைவ சித்தாந்தம். ஆகவே இந்த அன்பருடைய அடுத்த கேள்வி, இந்த ரெண்டு நிலையிலும் அந்த ஆன்மா இறைவனாகின்றது என்ற விளக்கம் தேவை என்று சொன்னார். இதில் நாங்கள் ஒரு கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இந்த நிலைக்கு செல்வதற்கு பதிஞானத்துக்கு செல்வதற்கு சைவ சித்தாந்த முறைப்படி நாங்கள் இருவினை ஒப்பு நின்று மலப்பரிபாகம் இப்போ சொன்ன விடயங்களை நாங்கள் அடைந்து அதன் பின் சத்தினி பாதத்தில் நிற்கும் போது, சத்தினி பாதத்தை முடிக்கும் போது இறையடி, அதன் பின் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவோம் இறை பதிஞானத்திற்கு ஓம் முத்திக்கு. ஆகவே இந்த வழி நின்றுதான் நாங்கள் இவற்றை அடைவோம் என்பது சைவ சித்தாந்தம் விளக்கமாக சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலைக்கு சென்று விட்டால் நாங்கள் இறைவனாகி விடுவோம் என்பது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் அதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. நாங்கள் இறைவனாகி விட்டோம் என்றால் நாங்கள் இறை தன்மையை பெறுகின்றோம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். இறை தன்மையைத்தான் பெறுகின்றோம், ஆனால் நாங்கள் இரண்டு பொருளாகத்தான் அங்கும் இருக்கின்றோம் என்பது முக்கிய செய்தி. இரண்டு பொருளாக என்றால் என்ன? ஆன்மாவும் இறைவனும் தனித்தனியத்தான் இருக்கின்றது இறைவனுடன் கலந்தா பின்னும். ஆனால் இறைத்தன்மை மாத்திரம் ஒன்றாக இருக்கின்றது என்பது சரியான விளக்கம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். ஏன்? ஆன்மாவுக்கென்றும் இயல்புகள் உண்டு, உயிருக்கு இறைவனுக்கும் இயல்புகள் உண்டு. அதை சுருக்கமாக சொல்ல போனால் இறைவன் பரந்த விடயங்களை கொண்டவன் எல்லாவற்றிலும், ஆன்மா பரந்த விடயங்களை கொண்டதல்ல. அது மாத்திரமல்ல, முக்கிய வித்தியாசம் ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும், முக்கிய முக்கிய வித்தியாசம். ஆன்மாவால் தனியாக ஒன்றையும் எந்த காலத்திலும் ஞானத்துக்கு பின்னும் ஞானத்திற்கு முன்னும் அறிய முடியாது. இறைவன் ஊட்டினால்தான் ஆன்மாவால் அறியலாம் என்றால் எவ்வாறு ஆன்மாவும் இறைவனும் ஒன்றென்று சொல்லலாம்? சொல்லலாம், இறை தன்மையால்தான் ஒன்று. ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. அதற்குத்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, முத்தி நிலையில் கூட இரண்டும் ஒன்று அல்ல, இரண்டும் இரண்டு தான் பொருளால் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்த பேராசிரியர். ஆனால் இறைத்தன்மையால் ஒன்று, அவ்வளவுதான். ஆதலால் தான் இறைவனின் குணமாகிய ஐந்தொழில்களை ஆன்மா இறைநிலையை அடைந்தாலும் ஆற்ற முடியாது. கோஷன் ஆற்ற முடியாது, அது இறைவன் மாத்திரம்தான் செய்யலாம். ஆகவே இதில் நாங்கள் தப்பாக புரிந்து கொண்டு, ஆதலால் தான் பழைய காலத்தில் நாங்கள் வரலாறுகள் படித்திருப்போம், ஒற்ற காலில் தவன் நின்று பலரும் பல விடயங்களை சிவபெருமானிடமிருந்து பெற்று நான் சிவனாகி விட்டேன் என்று இறுதியில் அவரே ஒரு அவதாரம் எடுத்து வந்தோ அல்லது வேறு விதமாகவோ அவர்களை அழிப்பார். ஏனென்றால் அங்கு ஆணவன் தலை தூங்கிவிடும். ஆகவேதான் நாங்கள் இதை உணர வேண்டும். நாங்கள் இறைத்தன்மையை எய்கின்றோம், ஆனால் இறைவனாகவே முடியாது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட இந்த ரெண்டு கேள்விக்கும் முடிந்தளவு சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லித்தந்த விடயம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து இதற்கு பதில் காண்போம். அடுத்தது அந்த சிறுமியின் கேள்வி. பாபாஜி எவ்வாறு கடவுளானார் கேட்டுவிட்டு அது ஓடிவிட்டது வகுப்பிலிருந்து. சரி, இனி அதற்கு நான் அந்த பிள்ளைக்கு விளங்கப்படுத்த வேண்டும். பாபாஜி எவ்வாறு கடவுளானார் என்றால், அந்த வயது பிள்ளைக்குரிய முதலாவது பதில், பாபாஜியின் கிரியா யோகம் எங்களுக்கு தரப்பட்ட யோகத்தில் நாங்களும் அதன் வழி நின்று முழுமையாக பயிற்சி பெற்று அதன் இறுதி நிலையை அடைந்தால் நாங்களும் பாபாஜி போல் கடவுளாகலாம். பாபாஜி சொல்கின்றார், ஆகவே சிறுமியே அதன் வழி நின்று வளருங்கள், இந்த பிறப்பிலும் அடுத்தடுத்த பிறப்புகளும் வளருங்கள், நீங்களும் பாபாஜி ஆகலாம். அதைத்தான் பாபாஜி சொல்கின்றார், எல்லோரும் பாபாஜி ஆகலாம், ஆனால் அதன் வழி நிற்க வேண்டும். அது சுருங்கிய பதில் உங்களுக்கு. அதுக்கு விரிவான சிறிய பதில், அவர் இந்த ஐந்துடலுக்கான பயிற்சிகளை உயரிய முறையில் செய்து அவருடைய இறுதி உடலில் அவர் சொரூப சமாதி அடைந்தார். உயர்பயிற்சி, உயரிய பயிற்சி, அதை எங்களுடைய குருமார்களும் செய்ய எத்தனைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த நிலை அளவுக்கு அவர்களால் செய்ய முடியாது, செய்ய முடியவில்லை. இந்த உடலில் மறைந்து விட்டார்கள். ஆகவே அது ஒரு உன்னதமான நிலை சிறுமியே, ஆனால் கடவுளாகலாம். அதான் முதல் வந்தவருடைய கேள்வியும். எங்களுக்கு முத்தி நிலை, பதி, ஞானம் எல்லாம் கிடைக்கும் நிலைக்கு நாங்கள் போகலாம், அதுதான் வழி. அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் சிறப்பாக ஞான நிலை என்று சொல்லப்படுகின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அந்த ஞான நிலையிலும் நாலு நிலைகள் உண்டு. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். ஆகவே அந்த ஞானத்தில் சரியை என்பதை மிகவும் அழகாக கோடிட்டு காட்டுகின்றார் பேராசிரியர். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் கேட்டல், ஞான நூல்களை கேட்டல் ஞானத்தில் சரியை. நாங்கள் இப்போது என்ன செய்கின்றோம்? அதைத்தான் கேட்கின்றோம். ஆனால் நாங்கள் ஞான நிலையில் இல்லை, ஆனால் அதை அருகுகின்றோம். ஞானத்தில் கிரியை, கேட்டவற்றை, ஞான நூல்கள் கேட்டவற்றை உலகியலை அல்ல, அதை சிந்திக்க வேண்டும். ஞானத்தில் யோகம், அதில் தெளிவு பெற வேண்டும். ஞானத்தில் ஞானம், நிட்டை கூட வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இங்கு ஞானத்தில் யோகம் என்பது சிறிதளவு எங்களை மெருகூட்டும். நாங்கள் ஞான நிலையில் இல்லை, நாங்கள் கிரியை நிலையில்தான் நிற்கின்றோம் என்று யோகியார் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். கிரியையில் யோகம், கிரியா யோகம், அங்குதான் நாங்கள் நிற்கின்றோம் இப்போது. இருப்பினும் எந்த நிலையில் யோகத்தில் இருந்தாலும், யோகத்தில் இருப்பதென்று சொல்வதன் குறிப்பு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, யோக சாதனை. அதே சொல்லை நாங்கள் கிரியா யோகத்தில் பாபாஜி சொல்கின்றார், கிரியா யோகா சாதனை. ஆகவே நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், அந்த யோக சாதனை என்பதை எங்களுக்கு எங்களுடைய சத்குருநாதர் கிரியா பாபாஜி அவர்கள் கிரியா யோகா சாதனை என்று வகுத்து தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் உடல் அளவில் சரியை செய்யலாம், கிரியை செய்யலாம், புறத்திலும் அகத்திலும் யோக நெறியில் நிற்கலாம், அதன் மூலம் அந்தந்த நெறிகளில் ஞானத்தில் திளைக்கலாம், சித்திகள் பெறலாம். இருப்பினும் எந்த நிலையில் யோகத்தில் நிற்பதென்றால் அது சாதனையில் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை என்பதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். சரியையில் இருக்கும் யோகத்தில் இருந்தால் அது ஆரம்ப நிலை, கிரியையில் இருக்கும் யோகத்தில் இருந்தால் அது அடுத்த நிலை, யோகத்தில் இருக்கும் யோகத்தில் நின்றால் அது மூன்றாவது நிலை. எல்லாம் யோகம்தான், ஆனால் ஞானத்தில் இருந்து யோகத்தில் நின்றால் அது தெளிவு பெறும் நிலை. அதனால் தான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்று சைவ சித்தாந்தம் வகுத்திருக்கின்றது. எவ்வளவு அற்புதம்! ஆகவே நாங்கள் ஞான நிலையில நிற்கின்றோம் என்று ஆணவப்பட்டு கீழே விழுந்து விடக்கூடாது. எங்களுடைய நிலை ஞானத்தில் யோகம் அல்ல. எங்களுடைய நிலை எங்கு நிற்கின்றோம் இந்த கிரியா யோகத்தை என்று யோகியார் வகுத்துவிட்டு சென்றார் என்றால் பாபாஜியின் அருள் மூலம் கிரியையில் யோகம். ஆகவே சிந்தித்து பாருங்கள், இந்த 16 நிலைகளில் இன்னும் எவ்வளவு நிலையை நாங்கள் தாண்டினால் எங்களுடைய பதிஞானம் கிடைக்கும் என்று. ஆனால் எவ்வளவு விரைவாக செல்வோம் என்பது எங்களுடைய பயிற்சியை பொறுத்தது. இவ்வளவு நிலை செல்ல வேண்டும் என்பதற்காக 100 பிறப்புகள் தேவை என்று நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. எவ்வளவாக நாங்கள் இந்த ஒழுங்குமுறையில் நின்று ஒவ்வொரு நிலையை கடந்து அந்த நிலையை அடையலாம் என்பது எங்களுடைய முயற்சி. ஆகவே இந்த ஞான நூல்களை கேட்பது என்பது ஞான நிலையில்தான் தொடங்குகின்றது. அது ஆரம்ப நிலையில் இருக்கின்றோம் எல்லோரும். அதுக்காக ஞானமடைய நாங்கள் ரெடியாகி விட்டோம் என்பதல்ல, பல நிலைகளை தாண்ட வேணும். அதைத்தான் இருவினை ஒப்பு, மலப்பரி பாகம், சத்தினி பாதம் என்ற நிலை. அதன் வழி நின்று அவற்றை கடப்போம் என்று சொல்லி இந்த கேள்விக்கு அதன் மூலம் பதில் காண்போம். அடுத்ததாக கேள்விகள் 3 பதில் கண்டுவிட்டோம். போன முறை வாசிப்பில் ஒன்று ஒரு விடயம், 2 விடயங்கள் இருக்கின்றன. 2 பந்தி, அதை பார்ப்போம். பரிமாண ஏற்றத்தில் 3 படிகள் காணப்படுகின்றன. முதலாவதாக மனமாற்றம். இது உலக உண்மைகளை அப்படியே பிளவுபடாமல் மனித மனச்சாட்சிக்கு அளிக்கின்றது. இதுதான் முதலாவது நிலை என்று பாபாஜி கூறுகின்றார். பரிமாண ஏற்றத்தின் 3 படிகள். அடுத்த நிலை, இது மனிதன் பிரபஞ்சத்துடன் ஐக்கியமாக உதவுகின்றது. இதனால் மனிதனது செயல் உலக பொதுமை பெறுகின்றது. விடயத்தையும் சொல்லி அதனுடைய பயனையும் கூறுகின்றார் பாபாஜி. 3வதாக தூல மாற்றம். இதனால் தொடர்ச்சியான தெய்வீக இருப்பு பிளவுபடாத ஒரு முழுமையாக அனுபவிக்கப்படுகின்றது. இதுதான் பாபாஜியின் கிரியா யோகத்தில் இருக்கும் பரிமாணம் என்று பாபாஜி கொடுக்கின்றார். 1வதாக மீண்டும் பார்ப்போம், மனமாற்றம். மனமாற்றம் என்றால் மனத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்துதல், மனத்தை வெல்லுதல். இறுதியாக அது நடந்தால் என்ன நடக்கும் என்று சொல்கின்றார். இது உலக உண்மைகளை அப்படியே பிளவுபடாமல் மனித மனச்சாட்சிக்கு அளிக்கின்றது. நாங்கள் இது முழுமை பெற்றோமென்றால் உலகியல், அதாவது இந்த மாயையில் நாங்கள் இருந்து உளறுவதை எங்களுக்கு அது விளக்கி அதிலிருந்து எங்களை விடுவிக்கும் அந்த மனத்தை வெல்லும் போது என்பது பாபாஜியின் செய்தி. இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. 2வது முக்கிய மாற்றம் என்று பாபாஜி சொல்கின்றார். இது மனிதன் பிரபஞ்சத்துடன் ஐக்கியமாக உதவுகின்றது. உண்மையாக மனத்தை வென்றுவிட்டால் நாங்கள் சூட்சுமத்துக்குள் நிலை பெற்று விட்டோம், வெல்லுகின்றோம். அந்த சூட்சுமத்தை வெல்லும் போது அந்த சூட்சுமத்தில் சூட்சுமம் இருக்கும் நிலையான பிரபஞ்சத்துடன் எங்களுக்கு உறவு முழுமையாக கிடைத்துவிடும். இதை கிரியா யோகத்தில் எங்களுடைய ஆன்மா பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொள்கின்றது என்று பாபாஜி சொல்வார், குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எவ்வாறு எங்களை பிரபஞ்சத்துடன் இணைப்பது என்பது கிரியா யோகம். எங்களையும் இறைவனையும் இணைப்பதென்றால் இறைவன் பிரபஞ்சத்தை இயக்குகின்றான், அவனை பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்துடன் எங்களை இணைக்கின்றது. அந்த இணைப்பால் தான் நாங்கள் அதீத சக்தியில் எங்களுடைய சாதனையை மிக விரைவாக செய்து கொண்டு போகலாம். ஏனென்றால் இதை ஒரு 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 உபமானமாக விளங்கப்படுத்தலாம் என்று மனதில் பாபாஜி நினைவூட்டுகின்றார். அது என்னவென்றால், உங்களுக்கு படிப்பால் கிடைத்த அறிவு பாடசாலையை பற்றியே பேசிக்கொள்வோம். உங்களுக்கு படிப்பால் கிடைக்கும் அறிவு ஒரு லிமிட்டெட், ஒரு மட்டமானது தான் கிடைக்கும். அதை விட அந்த படிப்புக்கே நீங்கள் கூடுதலான அறிவு அந்த பாடத்தில் எடுக்க வேண்டும் என்றால் எல்லோரும் நூலகத்தை நோக்கி ஓடுவோம், லைப்ரரி, பாடசாலை வாழ்க்கை. அங்கு போய் பலரும் அதை பற்றி எழுதிய புத்தகங்களை எடுத்து அதனுடைய விளக்கத்தை படிப்போம், பல பேரின் கருத்துக்களை. அதன் மூலம் நாங்கள் மேலதிக அறிவை அந்த பாடத்தில் பெறுவோம். இது உவமானம். அதே போல எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஞான நூல்கள் அறிவுகள், ஞான நூல் அறிவு அல்லது குருமார்கள் முதல் கேட்டல் மூலம் கிடைக்கும் அறிவு முழுமையான அறிவு என்பது அல்ல, அது ஒரு பகுதி. ஆனால் முழுமையான அறிவு எங்கு இருக்கின்றது என்றால் பிரபஞ்சத்தில் இருக்கின்றது. ஆகவே அந்த பிரபஞ்சத்தை எங்களுடன் இணைத்து விட்டால் எங்களுக்கு அந்த அறிவை நாங்கள் சொந்தமாக்க முடியாது. ஆனால் அந்த அறிவிலிருந்து எங்களுக்கு தேவையானவற்றை அறிவு கொடுத்து கொண்டே, பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் கிரியா யோகமும் கூட. ஆகவே பிரபஞ்ச சக்தியுடன் எங்களை இணைக்க வேண்டும் என்பது இயற்கையுடன் இணையுங்கள், எல்லாவற்றையும் இயற்கையாக பார்க்க பழக வேண்டும். நாங்கள் இடம்பெறுவதெல்லாம் இயற்கை தான், அதை வைத்துத்தான் இறுதி சொல்லை கொடுத்தார்கள் அருளாளர்கள், அண்டத்தில் இருந்து பிண்டம் வந்ததென்று. அதுதான் முக்கியம். அதை இன்னும் ஊடாக சொல்ல போனால் கடவுளிலிருந்து ஆன்மா. ஆகவே நாங்கள் அந்த நிலைகளில் தான் இருக்கின்றோம், ஆனால் உணர வேண்டும். ஆகவே பாபாஜி இங்கு இரண்டாவது முக்கிய மாற்றம் என்று சொன்னபடியாத்தான் இவ்வளவு நிலைகளும் வருகின்றன என்று. முக்கிய மாற்றம் பிரபஞ்சத்துடைய தொடர்பு என்கின்றார். அந்த தொடர்பு வரும்போது, வந்து கொண்டிருக்கும் போது தான் நாங்கள் எங்களுடைய கிரியா சாதனையில் வெற்றி பெறலாம். மறந்து விடாதீர்கள், அந்த கனெக்ஷன், அந்த விடயம் வர வேண்டும். அதற்கு யார் உதவி செய்வார்? சாதாரண வாழ்க்கையில் லைப்ரரியில் போய் நாங்கள் புத்தகத்தை எடுத்து, பலரும் எழுதிய ஒரே பாடத்தை பற்றிய பலரும் எழுதிய புத்தகத்தை எடுத்து படித்து கண்டுவிடுவோம். அதே மாதிரி ஞான நூல்களுக்கு போனாலும் பல ஆசிரியர்கள், பல அருளாளர்கள், ஆசிரியர் அல்ல அருளாளர்கள் எழுதிய புத்தகங்களை எடுத்து பார்த்து, சிவஞான போதம், சிவஞான சித்தியார், எல்லாவற்றையும் எங்களுடைய பேராசிரியர் எடுத்து அதில் இருக்கும் நுட்பங்களை எங்களுக்கு ஒவ்வொரு விடயத்திலும் தந்து கொண்டிருக்கின்றார் அருமையான என்னுடைய ஆசிரியர். ஆனால் அதற்கு மேலாக ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர்தான் கிரியா பாபாஜி, அதற்கு மேல் பரம்பொருள். அவர்களுடைய பிரபஞ்ச சக்தி எங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது என்றால் அது அளவில் அடங்காத சக்தி. அது கிடைத்தால்தான் நீங்களால் உணரலாம். சிந்தித்து பார்த்தாலே, நினைத்து பார்த்தாலே அது இனிக்கும், ஆனால் அனுபவப்பட்டால் தித்திக்கும். ஆகவே அதுதான் உண்மை. பிரபஞ்ச சக்தியை எங்களுடன் நினைத்தல் அதை அவர் முக்கிய மாற்றம் என்று இரண்டாவதாக பாபாஜி தருகின்றார். மூன்றாவதாக சொல்கின்றார், இது இரண்டையும் நீ பெற்றுவிட்டாய் என்றால், அதாவது மனமாற்றம், சூட்சுமத்தை, சூட்சும நிகழ்வுகளை நீ வெல்லுகின்றாய், அதன் மூலம் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கின்றாய், அந்த பிரபஞ்சத்தை முன்ன நீ பிரபஞ்சத்தில் ஐக்கியமாகின்றாய், எல்லா விடயத்திலும் ஆகும்போது உனக்கு தூள மாற்றம் வருகின்றது என்கின்றார். அந்த தூள மாற்றம் என்று அவர் சொல்வது எங்களுடைய உடல் மாற்றம் என்று இருக்கக்கூடாது. உள்ளே பார்த்தால் அவர் சத்குரு பாபாஜி அடைந்த இறுதி நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, சொரூப சமாதி. சொரூப சமாதியின் வரவிலக்கணம் என்ன? ஜோகிராமையா சொல்கின்றார், தூள உடலை வெல்லல். எப்போது வெல்ல வேண்டும்? துவக்கத்தில் வெல்லும் தூள உடல் அல்ல. இந்த அருள் நிலைக்கு சென்று, ஞானத்திற்கு சென்று, அதன் பின் மேலிருந்து கீழாக ஒவ்வொரு உடலாக வென்று கொண்டு வரும்போது இறுதி நிலையில் வந்து வெல்லுவது தூள உடல். அதை வெல்லும் போதுதான் ஜோயர் சொல்லும் போது எவ்வளவு அழகாக சொல்லுவார், உணர்ந்து சொல்லுவார். அந்த இறுதியாக திரும்ப வந்து எங்களுடைய தூள உடலை வெல்லுவதுதான் சொரூப சமாதி, உடலை விட்டறிவது. முதல் தூள உடலை வெல்லுவது எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக. தூள உடல், சூட்சும உடல், அதாவது எங்களுடைய கிரியா யோகத்தில் சொன்னால் தூள உடலை வெல்லுதல், சுவாச உடலை வெல்லல், மன உடலை வெல்லல், அறிவு உடலை வெல்லல், ஆத்ம உடலை வெல்லல். அங்கு பாபாஜி எங்களுக்கு ஆன்ம ஈடேற்றத்தை கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, அது இரண்டாவது நிலைக்கு கொண்டே சென்று விடுகின்றது. அதான் முக்கிய மாற்றம் என்கின்றார். அது பிரபஞ்ச தொடர்பு. அங்கு தொட்டுவிட்டோம் என்றால் முடிந்தவர்கள் முயற்சிக்கலாம், மேலிருந்து கீழே வரலாம். அப்படி வரும்போது பல அருளாளர்கள் ஒவ்வொரு இடத்திலும் தங்கிவிட்டார்கள் என்று சொல்வார் யோகியார். மேலிருந்து கீழ் வரும்போது அறிவுடலில் புத்தர் தங்கிவிட்டார். அவரால் அடையக்கூடியது அந்த அளவுதான், அறிவுடலை வென்றார் கீழ் வரும்போது. அதை தாண்டி வந்து போவச்சித்தர் மன உடலை வென்றார். சாரி, இதில் போவச்சித்தருக்கு முதல் பதஞ்சலி சித்தர். பதஞ்சலி சித்தர் மன உடலை வென்றார். அதனுக்கு கீழே அவரால் வர முடியவில்லை. போவச்சித்தர் சுவாச உடலை வென்றார். அதற்கு கீழே அவருக்கு வர முடியவில்லை. இறுதியான உடலாகிய தூள உடலை வென்றவர்கள் அகஸ்திய மாமுனியும் பாபாஜியும். அதுதான் சொரூப சமாதி. அருமை, கேட்பதற்கு இனிமை. சிறிது சிறிதாக முயற்சிப்போம், பல பிறவிகள் தேவைப்படலாம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி சிவா. இப்போது இரவனையா கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
இன்றைய சத்சங்கம் வழங்க போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதிலக்கூடிய சட்சங்கமும் விளக்கமாக அமைந்தது. அதில் இன்றைய முதலாவதாக இறைப்பணி முருகனாக நிற்றல் என்பதற்குரிய பூர்ணமான விளக்கங்கள் தரப்பட்டது, உள்வாங்கினோம். அடுத்து பரிஞானம் பற்றிய விளக்கங்கள் விவரமாக தரப்பட்டது, அதையும் உள்வாங்கினோம். அடுத்ததாக பாபாஜி எவ்வாறு கடவுளானார் என்ற கேள்விக்கும் விளக்கம் தரப்பட்டது. முதலாவதாக எல்லோரும் பாபாஜி ஆகலாம், அதன்படி நிற்றல் வேண்டும் என்று. அடுத்து இறுதியாக பரிமாண ஏற்றத்தில் உள்ள மூன்று படிகள் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. முதலாவது மனமாற்றம், மனத்தை ஒழுங்குபடுத்துவதுதான் மனமாற்றம் எனவும் சுருக்கமாக விளக்கம் தரப்பட்டது. அடுத்ததாக மனிதன் பிரபஞ்ச சக்தியுடன் அச்சியமாக உதவுதல் பற்றிய கருத்தும் தரப்பட்டது. எல்லாவற்றையும் இயற்கையுடன் பார்க்க வேண்டும் என்ற கருத்தும் தரப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட இக்கருத்துக்களை நாங்கள் மீண்டும் காணொளியை கேட்டு மேலும் தெளிவுகளை அடைவதற்கு முயற்சி செய்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ.
நன்றி இரவன் ஐயா. ஓம் கிரிய
ஓம்
பாபாஜி
சிவாய
நமோம். ஓம் சிவாய
சிவாய
நம.
நமோ.
அந்த அந்த படிமுறைகளை முறையாக சொல்லிவிட்டீர்கள், அதற்குரிய விளக்கத்தையும் கூறினீர்கள். இதில் நாங்கள் எல்லோருமே கவனிக்க வேண்டியது நீங்கள் சொன்ன அளவிலான விளக்கம். அது எங்களுடைய அந்த படிநிலைகளில் முதல் நிலை. அதில் நான்கு நிலைகள் இருக்கென்பதை நாங்கள் ஞானத்தில் வைத்து பாபா சாரி சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அதே வரிசைதான் சரியையிலும் இருக்கு, கிரியையிலும் இருக்கு, யோகத்திலும் இருக்கு, ஞானத்திலும் இருக்கு என்று யோகி ராமையா அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். அதுவும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் கேட்க வேண்டும், அதான் அந்த அடிப்படை கருத்து. அதை அதிலிருந்து தான் நாங்கள் துவக்க புள்ளி போடுகின்றோம், கேட்கின்றோம், சிந்திக்கின்றோம், தெளிகின்றோம், முட்டை கூடுகின்றோம் என்ற முறையில் அந்த தெளிகின்றோம் என்ற நிலைக்கு நாங்கள் ஏதோ ஒரு நிலை கிரியை நிலையில் தெளிகின்றோம் என்ற நிலைக்கு பாபாஜி எங்களை இந்த பிறப்பில் எங்களுக்கு அந்த விடயத்தை இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜியின் கிரியா யோகம், யோக சாதனை, அதுதான் தெளிதல். ஆகவே அந்த சாதனை எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது பாபாஜியினால். விட்டுவிட வேண்டாம், எல்லோரும் பயணிப்போம், அந்த சாதனையில் வெல்லுவோமாக இருந்தால் நாங்கள் தெளிவு பெறுகின்றோம். அதன் பின் தொடர்ச்சியாக சென்று பதிஞானத்தை அடையலாம் என்பது பாபாஜியின் இறுதி கூற்று. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். உங்களுடைய பாபாஜி சிவா. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். பெரிய பாபாஜி
ஓம் சிவாய நம.
ஓம்
சிவாய நம.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் சிறப்பான முறையில மாணவர்கள் சிறிய சிறிய கேள்விகள் கேட்டிருந்தாலும் அதுக்கு பாபாஜி உறுதுணையா பக்கத்துணையா இருந்து பெரிய ஒரு விஷயத்தை அதுல எடுத்து கொடுக்கிறார். கேள்வி கேட்கக்குள்ள சின்னதா இருக்கு, அதுக்கு பதில் கொடுக்கக்குள்ள பெருசா இருக்கு. அதான் அங்க பாபாஜி நின்று செயல்படுறாருன்றத நம்ம உணரணும். அதான் இறை அனுபவம்னு சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல. இறை அனுபவம்ன்றது இப்படிதான் அனுபவப்படுறதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த சத்சங்கத்துல இறைவனும் ஆன்மாவும் ஒன்னான்ற ஒரு விஷயத்த தெளிவா இந்த சத்சங்கத்துல நமக்கு கிடைச்ச ஒரு பதில். இதை நல்லா நம்ம வந்து தெளிவா புரிஞ்சிக்கணும். இத பேராசிரியர் சொல்லுவார். ஏன் கேட்டீங்கன்னா, எப்ப நம்ம ஆன்மீகத்துக்குள்ள கல்வி அந்த பயிற்சியோ அனுபவமோ அந்த கிடைக்கக்குள்ள ஆணவம் ரொம்ப ஸ்பீடா தலை தூக்கும்னு சொல்றாங்க. தலை தூக்கி நம்மள ரொம்ப ஆட்டம் போட வைக்கும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஆன்மீக முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்க உங்களை பரிசோதனை பண்ணணும். நீங்க ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கீங்கன்னு சொன்னா உங்களை பரிசோதனை பண்றது ஆணவம் நம்மகிட்ட குறையுதா, அப்ப நீங்க ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கீங்க, இறை அனுபவம் பெற்றிருக்கீங்க பேராசிரியர் சொல்லுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அவ்வளவு பெரிய விஷயம். அதனால இந்திய சத்சங்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில பாபாஜி அதை நடத்தி கொடுத்துருக்காரு. இன்னும் நீங்க ஆழ்ந்து சிந்திங்க. இன்னும் அதுக்குள்ளேயே இன்னும் அடுத்தது அடுத்த வாரம் கேள்வி பதிலா கொண்டுட்டு வாங்க. நிறைய உங்களுக்கு அதுல பாபாஜி கருத்து கொடுப்பார். சைவ சித்தாந்தத்துல இல்லாத கருத்தே கிடையாது. நம்மளுடைய பயிற்சிக்கு முழுமையான நமக்கு கருத்து வேணும்னா சைவ சித்தாந்தத்தில் தான் எடுக்க முடியும். அவ்வளோ கருத்து இருக்குது, அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்த பாபாஜியினுடைய அருளால பெறுங்க. அது உங்களுக்கு நிறைய அவர் கொடுக்க காத்துட்டு இருக்காரு என்ற வகையில நீங்க இன்னும் கேள்விகளை அதிகமா கொண்டு வாங்க. எனக்கு கேட்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் எனக்கு வாரத்துல மூணு நாள் சைவ சித்தாந்தம் படிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த சத்சங்கம் மூலியமா கிடைக்குதுன்ற ஒரு சந்தோஷமா இருக்கு. அது உங்களுடைய உதவியே வேணும். நல்ல கேள்வியை கேளுங்க. பாபாஜி நமக்கு எல்லாருக்கும் உதவி புரிவார், காத்துட்டு இருக்கார். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் சாராக பிழிந்து கொடுக்கின்றீர்கள். சாதகர்களுக்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியால் அவர் தான் நடத்துகின்றார், அதுதான் உண்மை. யார் மூலம் நடத்துகின்றார் என்பது தேவையில்லாத ஒரு விடயம், நடக்கின்றது, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக எல்லா அன்பர்களுக்கும் பாபாஜியின் அருளினால் என்றுதான் அதையும் சொல்ல வேண்டும். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து 8 ஒளிநாடாக்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இது உங்களுக்கு ஆப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், விருப்பினால் மாத்திரம். ஆனால் கையுக்குள் இருக்கின்றது. ஒரு நேரத்தில் யோசித்து துக்கப்படாதீர்கள். மரணப்படுக்கையில் நேரம் இருக்கும்போது தட்டி கேளுங்கள். சிலர் யோசிக்கலாம், இதில் என்னத்துக்கு நாங்கள் நேரத்தை வீணாக்குவான் என்று. இது என்னுடைய யுத்தி, பாபா கடவுள் பாபாஜி சொன்ன யுத்தி என்று நான் சொல்லவில்லை. அதுவும் இப்போது மனதில் தென்படும் உத்தி ஒன்று சொல்லித் தருகின்றேன். நேரமின்மை, சோம்பல் என்று இதை விட்டுவிடு யோசிப்பவர்கள் ஒன்றை மாத்திரம் செய்து பாருங்கள். உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் இருந்தால் அது கூட உங்களுக்கு வேலை செய்யும். அது என்ன? இந்த ஒளிநாடாவை நீங்கள் படுக்கைக்கு போகும்போது போட்டுவிட்டு படுங்கள். நீங்கள் தூங்கி விடுவீர்கள் நிச்சயமாக. ஏனென்றால் உங்களுக்கு ஆர்வம் குறைவு இதை கேட்க வேண்டும். ஆனால் உங்களுடைய ஆன்மாவில் உங்களுடைய சூட்சும நிலை நன்றாக இருந்தால் சில நேரம் உங்களை அறியாமலே வாரப்புறப்பிற்காக இது சூட்சுமத்தில் பதியப்படலாம் என்று எனக்கு தென்படுகின்றது. ஆகவே அது இந்த தூள உடலில் உங்களுக்கு பயன்படாவிட்டாலும், ஏனென்றால் உங்களுக்கு நேரமின்மை, ஆர்வமின்மை. தூக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் இதை போட்டுட்டு படுத்திருந்தால் கூட உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவுக்கு பழைய புறப்புகளில் அதில் ஏதாவது ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு அது தெரிய வராது. இது சூட்சுமத்தில் பதிவாகும். பதிவானால் இன்னொரு புறப்பில் உங்களுக்கு அது வழியால் வரத் தொடங்கும் என்று மனம் சொல்கின்றது. என்னுடைய மனம்தான் இப்போது என்ற வழியால் உங்களை ஊக்கப்படுத்துகின்றேன். அவ்வளவுதான், வேறொன்றும் அல்ல. கேளுங்கள், விளங்கினாலும் கேளுங்கள், விளங்காவிட்டாலும் கேளுங்கள். அது பதிய வேண்டிய இடத்தில் பதியப்படும் என்று சொல்லி, இந்த கருத்துக்களுக்கு நன்றி சொல்லி, இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்களின் கருத்துக்களுக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் பதில் காண்போம். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமா.